சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவதிக்கு வருகிறார். திருவதிக்கை என்றாலே யாருடைய நினைவுக்கு வருவது? அவர் அந்த நாகக்கர்த்தர் பெருமான் வாழ்ந்த அவருடைய திருவடி பதிந்த அந்த திருமண்ணிலே தம்முடைய பாதங்களை வைக்க அவர் அஞ்சி ஊர் எல்லையிலே தங்கிவிடுகிறார். அந்த
சித்திவடம்
அந்த மடத்திலே தங்கி இருந்த போது இரவு தன்னுடைய அடியார்கள் சூழ அங்கே அப்பொழுது ஒரு முதியவர் ஒரு முதிய வேதியர் வந்து இவருக்கு பக்கத்திலே அவரும் சுந்தரமூர்த்தி கொஞ்சம் கண் அயர்கிற நேரத்துல அந்த கிழவருடைய கால்கள் இவருடைய தலை மீது படுகின்றன. உடனே அவர்கள் விழிப்பு வந்து ஐயா பெரியவர் உங்களுடைய பாதங்கள் என் தலை மீது படுகின்றன என்று சொன்ன உடனே அவர் திசை தெரியா வகை செய்தது என்னுடைய மூக்குக்கான் என்று சொல்லி கொஞ்சம் தள்ளி கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் அவருடைய கால்கள் படுகின்றன. இவருக்கு கோபம் வந்து யாரையா நீர் என்று ஒரு அதட்டு அதட்டினார். என்ன சுந்தரா என்னை தெரியவில்லையா என்று சொல்லி பெருமான் மறைகிறார். அப்போதுதான் பெருமானே உன்னுடைய திருப்பாதங்கள் எப்போது என்னுடைய தலை மீது செஞ்சி மீது படும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது உன்னுடைய உன்னை நான் அறியாது இருந்தேனே. தம்மானை அறியாத சாதியார் என்ன பொருள்? என்ன பொருள்? தம்மானை அறியாத சாதியார் தலைவனை நம்முடைய தலைவனை அறியாத இயல்பினர் இருக்கிறார்களா என்னை போல என்று ஒவ்வொரு பாட்டிலையும் தன்னை நாயினேன் நாயினேன் என்று சொல்லுகிறார். அந்த பாட்டு அந்த பதிகம் முழுதும் அப்படி இந்த தலைவனை அறியாத சாதி நாமெல்லாம் அந்த எண்ணத்தை சேர்ந்தவர்கள் தான். தலைவனை அறியாதவர்களாக இருக்கிறோம். அதற்கு காரணம் சத்தை அறியாமல் அசத்தோடு நாம் கூடி குழாதி கொண்டிருக்கிறோமே. அசத்து இந்த அசத்தினுடைய சேர்க்கையினாலேதான் நாம் சத்தாகிய சிவசத்தை நாம் உணர முடியாமல் இருக்கும். எனவே ஏழாம் உருப்பாவிலே அந்த உண்மையை காட்டுகிறார். இது திறன் அறிவு உலகு இரண்டலா ஆன்மா. அந்த அடிக்கு என்ன பொருள்? இது திறன் அறிவு. அதை எப்படி பிரிக்க வேண்டும்? மூன்று முறையாக மூன்று விதத்தில் எப்படி பிரிக்க வேண்டும்? எப்படி வகைப்படுத்த வேண்டும்? இரு இரு திறனையும் அறியும் அறிவு. இரு திறன் எவை? சத்து. எனவே சத்தை சத்தாகிய சிவத்தை எதனால் அறிகிறது? சத்தாகிய திருவருளால் அறிந்து அந்த சத்தினிடத்திலே அழுந்தி அனுபவிக்கிறது. அது மே உயர்ந்த நிலை, அது முடிவான நிலை. பிறகு அசத்தை அசத்தாகிய கருவிகளால் அறிந்து அசத்தினிடத்திலேயே அழுந்தி நிற்கிறது. எனவே இது ரெண்டு ஊன நடனம் ஞான நடனம் என்கிறார்களே. திருவாசகத்துல வருகின்ற திருவாசகத்துல வான நாடரும் அரியோனான நீ மறையின் ஈரும் முன் தொடரோனாத நீ, ஏனை நாடனும் தெரியோனாத நீ, என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவன், ஊனை நாடகம் ஆடுவித்தவன், உருகி நான் உனை வருக வைத்தவன், ஞான நாடகம் ஆடுவித்தவன், நைய வையகத்து உடைய இச்சையேவ இச்சே, நைய வையகத்து உடைய இச்சை. எனவே பெருமான் தான் இந்த உலக போகத்தையும் ஊக்குகிறார். அதிலிருந்து அந்த பெருமான் தான் நம்மை விடுவிக்கிறார். ஊட்டுபவனும் அவன் தான். இந்த நாவுக்கரசர் பெருமான சொல்லுவாரே, அந்த நேற்று பார்த்தோம் அல்லவா, அம்மையினி அப்பனி அந்த பாட்டுல, துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாயினி, அது போகத்தை கொடுக்கிறான். உயிர்ப்பனவும் உயிர்ப்பனவும் தோற்றுவாயினி, அது போகத்தை கொடுக்கிறான். பிறகு அடுத்த என்ன சொல்லுகிறார், துணையாய் என் நெஞ்சம் இவற்றிலிருந்து என்னை துறக்கும்படியாக, நீக்கும்படியாக, நீங்கும்படியாக செய்கிறாய். துணையாய் என் நெஞ்சம் துரப்பிப்பாயினி என்று. எனவே அசத்தோடு கூடியிருந்து அனுபவித்து பிறகு இவற்றிலிருந்து நீங்கி சத்தை சாதல். இப்பொழுது எத்தனாவது எந்த இடத்துல இருக்கிறோம், அரு உருவம் தான் அறிதல் ஆயிழையாய் ஆன்மா. அரு உருவம் அன்றாகும். அரு உருவம் என்ன பொருள், அரு உருவம் என்றால் அரு என்பது சத்து, உருவம் என்பது அசத்து. ஆயிழையா என்பதற்கு என்ன பொருள் சொன்னார், நுண்ணிய நூல்களை ஆராய்கின்ற வன்மை உடைய உயிர் ஆயிழையாய். அந்த சத்தையும் அசத்தையும் அறிவதாகிய உயிர் தன்னை அறியுமா இல்லையா? அசத்தையும் சத்தையும் அறிவதாகிய ஆன்மா தன்னை அறியுமா அறியாது? தன்னை அறியும் என்றால் மூன்றையும் அறியும் என்றல்லவா சொல்ல வேண்டும். சத்து அசத்து என்ற இரண்டோடு தன்னையும் அறியும் என்று சொல்லியிருக்க வேண்டுமே. ஆனால் இரு திறன் என்று மட்டும்தானே சொல்லுகிறார். எனவே இங்கே மாணவருடைய ஐயப்பாடு அப்படி அந்த இரண்டையும் அறிகிற ஆன்மா, ஆன்மாவாகிய தன்னை அறியுமா இல்லையா? தன்னை அறியுமானால் மூன்றையும் அறியும் என்று சொல்லியிருக்க வேண்டும். தன்னை அறிய முடியாது என்றால் ஆன்மாவால் அறியப்படாதது இல்பு. ஆன்மாவால் அறியப்படவில்லை என்றால் அந்த பொருள் இல்லாத பொருள் தான். எனவே ஆன்மா தன்னை அறிய முடியாது என்றால் அந்த ஆன்மா என்பது சூன்யம் என்ற மாணவனுடைய வினாவுக்கு என்ன சொல்லுகிறார், அதுக்கு என்ன விடை சொல்லுகிறார் ஆசிரியர், சத்தும் அசத்தும் போல ஆன்மா தனித்து வைத்து அறிய முடியாது. ஆன்மா சத்தையும் அசத்தையும் அறிவதைப் போல இந்த ஆன்மாவை தனியாக வைத்து இதுதான் ஆன்மா என்று அறிய முடியாது, அறியாமலும் போகாது. வேறு எப்படி அதற்கு என்ன உண்மை சொல்லுகிறார், மலரிலே அடங்கி இருக்கிற மனம் போல. எப்படி மலர் மனத்தை தனியாக மலரில் நின்று தனியாக வைத்து காண முடியாதோ அதுபோல அந்த மலரோடு வைத்துத்தான் உணர முடியும். மலரிலே அடங்கி இருக்கின்ற அந்த மனத்தை அறிவதைப் போல ஆன்மாவை, அது எதை சார்ந்திருக்கிறதோ அந்த பொருளை பொருளை கொண்டுதான் அதன் இடத்திலே அடங்கி இருக்கின்ற ஆன்மாவை அறிய முடியும் என்று சொன்னார். இப்போது இந்த மெத்த நிலையிலே கட்டு நிலையிலே ஆன்மா உடம்பை சார்ந்து உடம்பிலே அடங்கி இருக்கிறது, உடம்பிலே அடங்கி இருக்கு. எனவே உடம்பை அறிமுகமாகத்தான் ஆன்மாவை அறிய முடியும், ஆன்மாவை தனியாக அறிய முடியும். அதே போல புத்தி நிலையிலே அது சிவத்தை சார்ந்திருக்கிற போது சிவத்தை அறிமுகமாகத்தான் ஆன்மாவினுடைய இருப்பை உணர முடியும் என்ற ஒரு அருமையான நுட்பமான கருத்தை சொல்லியிருக்கிறார். அடுத்த பாட்டுல மயக்கம் அது உற்றும் மருந்தில் தெளிந்தும் பெயர்த்து உணர்ந்து சத்து ஆகாய். சத்து ஆகாயின்னு என்ன பொருள்? சத்து ஆகாய் சத்து என்றால் அந்த தத்து அல்ல, நாம் இதுவரை பார்த்து வந்த சக்தி அறிகின்ற ஆற்றல், அறிகின்ற ஆற்றல் தான் சத்து அல்லை. சத்து ஆகாய் அசத்தும் அலை. அசத்தும் அலைன்னு என்ன பொருள்? அறிகின்ற ஆற்றல் இல்லாதவனும் அல்ல. நீ அறிவுடையவன், அறியும் திறன் அறியும் ஆற்றல் உடையவன். அது எதனாலே தெரிகிறது? நீ அறிந்து வினை செய்கிறாய், அவற்றின் பயனை அறிந்து நுகர்கிறாய். எனவே வினையை செய்வதனாலும் வினை பயனை நீ அறிந்து நுகர்வதனாலும் நீ அறிவுடையவன். அசத்தாகிய உடம்பு அனுபவிக்கவில்லை, அறியவில்லை. நீதான் உடம்பிலே இருந்து கொண்டு அறிகிறாய், செய்கிறாய், அனுபவிக்கிறாய். நீ அறிந்த செய்வினைகள் நீ அன்றி வேறு அசத்து தான் அறிந்து துய்யாமை என்று கடைசியாக கடைசி வெண்பா இரண்டாவது மூன்றாவது அதிகாரத்துல
தானே உலதன்றி
எப்படி அதை சொற்களை இங்கே கொண்டு கூட்ட வேண்டி இருக்கிறது? இந்த பாட்டு கொஞ்சம் இடங்களை இந்த சொற்களை எப்படி கொண்டு கூட்ட வேண்டும் என்றால், முதலிலே அஞ்ஞானம் என்ற சொல்லை எடுத்துக்கொள்ள வேண்டும். அஞ்ஞானம் இங்கே இருக்கு இரண்டாவது அடியில முதல்ல அஞ்ஞானம். அடுத்து மெஞ்ஞானந்தில் முதல் வரி மெஞ்ஞானந்தில். அடுத்து அசத்தாதல் விளையாது, அசத்தாதல் விளையாது. இதுவரை கொண்டு உத்தியாகிவிட்டது அஞ்ஞானம். மெஞ்ஞானந்தில் அசத்தாதல் விளையாது. மெஞ்ஞானம் தானே உளாதரே, மெஞ்ஞானம் தானே உளன்றே, மெஞ்ஞானம் தானே உளன்றே. அடுத்து நாலாவது தான் ஏய் உளம் உளவா, தான் ஏய் உளம் உளவா, தான் ஏய் உளம் உளவா. அடுத்து உள்ளம் அணைதல், உள்ளம் அணைதல். அடுத்து தன் கடல் நீர் உப்பு போல், தன் கடல் நீர் உப்பு போல். கான் அஞ்ஞானம், முதல் வரிக்கு வாங்க மெஞ்ஞானந்தில், மெஞ்ஞானந்தில் அந்த முதல் வரியில் கடைசி. அடுத்து அசத்தாதல் பக்கத்தில் விளையாது. பிறகு அடுத்து தனிச்சொல் மெஞ்ஞானந்தானே உளன்றே, மெஞ்ஞானம் தானே உளன்றே. கடைசி வரி தான் ஏய் உளம் உளவா, தான் ஏய் உளம் உளவா. உள்ளம் அணைதல், இரண்டாவது உள்ளம் அணைதல், பிறகு மூன்றாவது வரி தன் கடல் நீர் உப்பு போல், பிறகு கான் இரண்டாவது வரிகள் மேலும் கீழுமாக போக்குவரவு புரிய
வேண்டும்.
இதை முதலிலே பிரிக்க தெரிந்து கொள்ள வேண்டும், பிரித்து இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், கொண்டு ஊட்டி வைத்துக் கொண்டு இனிமேல் தான் பொருளை பார்க்க வேண்டும். அதாவது இங்க படிங்க ஐயா என்ற உதாரணம் மயக்கம் என்றாரே, அது என்னது அந்த மயக்கம் என்பது என்னது? அந்த விளக்குகிற பொருள் உள்ள போது விளங்கியும், அந்த விளக்குகிற பொருள் இல்லாத போது விளங்காதும் அப்படி மயங்குகிற அறிவு, அந்த அறிவு மயக்கம். விளங்கியும் விளக்காமலும் இப்படி நிற்கின்ற அந்த மயக்கம், அது அது எது போல அந்த மயக்கம்? உணவு இல்லாத போது பசித்தும், பிறகு உண்ட பிறகு மறுபடியும் பசித்தும், உண்ட பொழுது தீர்கிறது அந்த பசி. அதுபோல பசியும் உணவும் போல, பசியும் உணவும் போல, பசி போன்றது ஏது? மயக்கம். உணவு போன்றது, உணவு போன்றது அந்த துணை, விளக்குகிற துணை அதுதான் மருந்து. எனவே அவன் மயக்கம் அது என்னங்க? மாணவருக்கு சந்தேகம், இந்த மயக்கம் யாருக்கு? ஆன்மாவுக்கு. இந்த ஆன்மாவோடு தானே இறைவன் ஒன்றாக இருக்கிறான், அவனுக்கு இந்த மயக்கம் வராதோ? அவனை இந்த மயக்கம் பற்றுமா இல்லையா என்ற மாணவனுடைய ஐயம். வந்தது அப்படி இறைவனுக்கு மயக்கம் இருக்குமானால் அது எப்பொழுது? இல்ல
இறைவனுக்கா
எப்பொழுது உயிருக்கு முதன் முதலாக வந்தது இந்த மயக்கம் எனவும் நிகழும் கடாவை விடுக்கும் முகத்தான்
இரண்டென்பாலும் உலகமாறு
வலியுறுத்த. இப்ப அந்த புலிக்குறை இதன் பொருளை பாருங்க. அஞ்ஞானம் என்ன பொருள் சொல்கிறார்? அஞ்ஞானம்
மேற்கூறி போந்த மயக்கமாவது,
மயக்கம் அஞ்ஞானம் என்றால் மயக்கம்.
ஒரு பெற்றித்தாய அறிவு எனப்படும் சிவத்தின் கதிர்முன் இயல் போல் நிலையுதல் இலதாகவே.
அதுக்கு இங்க பாட்டு என்ன சொல், என்ன சொல்றது சிவுளிலே? அஞ்ஞானம் மயக்கம் சிவத்தினிடத்திலே பொருந்தார். சிவம் உயிரோடு ஒன்றி கலந்திருந்தாலும் அந்த மயக்கம் சிவத்திற்கு கிடையாது என்று சொல்லுகிறார். இங்கே என்ன சொல் இருக்கு செய்யுள்ள சிவத்தை குறிப்பதற்கு? மெய்ஞானம் முதல் வரி. மெய்ஞானம் தண்ணி, மெய்ஞானம்
தண்ணி,
மெய்ஞானம் என்ன பொருள்? சிவத்தினுடைய அறிவு என்றும் ஒரு தன்மையாக இருக்கின்ற அவனுடைய அறிவு மெஞ்ஞானம். அப்படிப்பட்ட சிவத்தினிடத்தில் மெஞ்ஞானம் தன்னில், அத்தகைய பேரறிவை உடைய இறைவனிடத்தில்
என்ன
அடுத்த சொல் என்னது? நான் என்ன சொன்னேன்? விஞ்ஞான தண்ணில் அசத்தாதல் விளையல். எது அசத்தாதல்? எது அசத்து? அந்த இது மயக்கம், அஞ்ஞானம்னு தொடங்கும் இல்லையா, அஞ்ஞானம், அஞ்ஞானமாகிய அந்த மயக்கம் அது அசத்து. அசத்தாதல், அசத்தாக இருப்பதனால், அசத்தாதல்னா அசத்தாக இருத்தலினால், அந்த அஞ்ஞானம் அசத்து ஆதலால் விளையாது. விளையாதுன்னா இறைவனிடத்திலே இல்லாமல், இறைவனிடத்திலே இல்லாமல். இந்த விளையாது என்பது என்ன இலக்கணம்? விளையாது பார்த்துட்டீங்களா, விளையாதுன்னா விளையாமல், இல்லாமல், விளையாமல், இறைவனிடத்திலே தோன்றாமல். இதுவரை என்ன பார்த்தா, அஞ்ஞானம் மெஞ்ஞானம் தன்னில் அசத்தாதல் விளையாது. அந்த அஞ்ஞானமாகிய மயக்கம் அசத்து பொருளாதலாலே அது இந்த தூய பேரறிவை உடைய சிவத்தினிடத்திலே தோன்றாமல் அவனை பற்றாமல். இதுவரை ஒரு கருத்து, அவனை பற்றாமல். எதை போய் பற்றுகிறது அந்த அஞ்ஞானம்? எதை போய் பற்றுகிறது? இறைவனை அது பற்றாது. வேறு எதை பற்றுகிறது? ஆன்மா. அடுத்த ஆன்மாவை, ஆன்மாவுக்கு ஒரு நாலாவது வரைக்கும் தான் ஏய் உளம், தான் ஏய் உளம். உளம் என்றால் உள்ளம், ஆன்மா. உள்ளம் என்ற சொல், உள்ளம் என்ற சொல் எதை குறிக்கிறது? ஆன்மா. அப்படி வேற எங்கேயாவது வந்திருக்கா? உள்ளம் என்பது ஆன்மாவை குறிப்பான். வேற எங்கே வந்திருக்கிறது? விஞ்ஞான போதத்திலே வந்திருக்கிறது. உள்ளம் என்ற சொல் ஆன்மாவை குறித்து துணியான போதத்தில் எங்க வந்திருக்கு? விளம்பிய உள்ளத்து உள்ள கேட்கப்பட்டா பயப்படாதீங்க. இப்ப கேட்க, விளம்பிய உள்ளத்து. விளம்பிய உள்ளத்துன்னு என்ன அர்த்தம்? விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு அளந்து அடிக்கிறதே அந்த முந்தின நூற்பாவிலே சொல்லப்பட்ட அதான் விளம்பிய. முந்தின நூற்பாவிலே சொல்லப்பட்ட ஆன்மா. முந்தின நூற்பா என்னது? இது எத்தனாவது நூற்பா? ஐந்தாவது. உங்களுக்கே பெரிய மயக்கமா இருக்கு. ஐந்தாவது நூற்பா விளம்பிய உலகம். அப்ப நான் நாலாவது நூற்பால என்னது அவை சந்தித்தது அந்த ஆன்மா தான் இங்க. அப்படி அங்கே முந்தின நூற்பாவிலே சொல்லப்பட்ட விளம்பிய உள்ளத்தால் இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற ஐம்பொறிகள் அளந்து அறிகின்றன என்று சொல்லுகிறார். எனவே உள்ளம் என்ற சொல் ஆன்மாவை குறிக்கும்.